இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் இல்லனா எந்தெந்த நம்பிக்கை முறைகள் நம்ம சந்தோஷத்தை வந்து குறைக்கிறது அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கையில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இத பத்தி தான் நம்ம கடந்த நிகழ்ச்சியில பேசணும். இந்த மன அழுத்தம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா ரொம்ப பொதுவான ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம், இயற்கையான விஷயம். ஆனா அது உண்மையா? அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் நம்ம இந்த நிகழ்ச்சியில. அதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
இப்போ நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய வேலை பாக்குறவங்க இருக்காங்க, இல்ல வீட்லயும் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வேலை பாக்குறோம், பெரியவங்களை விட்டுருங்க, ஆனா இந்த சின்ன குழந்தைங்க, இந்த மாணவ பருவம் சொல்லுவோம், அவங்களுக்கு இருக்கிற அந்த மன அழுத்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. அவங்க அந்த படிப்பை வந்து ஒரு வேலையா பண்ணும்போது அவங்க எதை நினைச்சே வேலை பண்றாங்க, அந்த படிப்புல நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுதான். ஆனா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது இல்லையா?
ப்ரொஃபஷனல் லைஃப்ல நம்முடைய வேலையில ஏதாவது மன அழுத்தம் இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல சொந்த மன அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம பெருசாக்குறது இல்லை. ஏன்னா அது என்னோட முடிஞ்சிடுது இல்லையா. மாணவ பருவத்துல ஏன் அவ்வளவு மன அழுத்தம் அப்படின்னா, அவங்களுடைய ரிசல்ட்ல அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில அந்த குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்புகள் அடங்கியிருக்கு. பெற்றோர்கள் என்ன இப்படி ஆகணும், எவ்வளவு மார்க் வாங்கணும், எந்த மாதிரி ஒரு கிரேட் எடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அந்த குழந்தை அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதனாலதான் பரீட்சை சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டுல ஒரு மூணு குழந்தைங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, பெரிய பையனுக்கு 10வது எக்ஸாம், மத்த ரெண்டு பேர் ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஆனா அவங்கள கவனிக்க மாட்டாங்க, அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் படுத்துவாங்க, சத்தம் போடக்கூடாது, விளையாடக்கூடாது, எதை செய்யக்கூடாது, டிவி போடக்கூடாது அப்படின்லாம் கூட சொல்வாங்க. அந்த படிக்கிற அந்த பையனுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் கிடையாது, மன அழுத்தம் கிடையாது, அந்த குழந்தைங்களையும் வந்து அதுக்குள்ள கொண்டு வருவாங்க.
பெற்றோர்களும் அதே மன அழுத்தத்துலதான் இருக்காங்க
இருப்பாங்க. சோ அந்த சூழ்நிலையே எப்படி ஆயிடும்னா, ஒரு பயத்தை உருவாக்கும், ஒரு மன அழுத்தமான ஒரு சூழ்நிலையா அந்த வீடே மாறிடும். சோ இது எல்லாமே இந்த வைப்ரேஷன், இந்த அதிர்வலைகள் எல்லாமே அந்த மாணவனை போய் சேரும். படிக்கிறதுனால மன அழுத்தம் வருவதில்லை. எப்படி பலருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டுமே அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது.
நம்ம போன நிகழ்ச்சியில இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த மன அழுத்தம் அப்படின்றது எப்படி வருதுன்னா, நமக்கு வந்து 10 நெருக்கடி இருக்குன்னா அதை வந்து எதிர்கொள்ற சக்தி வந்து நமக்கு வந்து 2% இருக்கு. ஆனா 10% வந்து நெருக்கடி இருக்குன்னா, இந்த நெருக்கடியில வந்து 2 தான் வந்து நம்மளால எதிர்கொள்ள முடியுதுன்னா, அந்த 8% இருக்கிற நெருக்கடி தான் நமக்கு மன அழுத்தமா மாறிடுது இல்லையா. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே வந்து நமக்கு நேரடியா வந்து பாதிக்காம வேற வேற விதமா வேற வேற பிரச்சனைகளா நம்மள வந்து பாதிக்குது.
இப்போ சாதாரணமா இந்த குழந்தைகளுக்கு ஏன் மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம்னா, சிலபஸ் வந்து ரொம்ப கடினமா இருக்கு, அவங்களுடைய டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க, இப்ப இருக்கிற காலத்துல வந்து அதிகமான மார்க் வாங்கினாதான் அதிகமான போட்டியை வந்து அவங்க சந்திக்க முடியும், நல்ல காலேஜ்ல இடம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவ்வளவு கடினமா இல்லை, அது உண்மைதான். இப்போ அதிகமாயிடுச்சு, அதுவும் உண்மைதான். சிலபஸ் குறைஞ்சு போச்சுன்னா, அவங்க ஹோம்ஒர்க் குறைஞ்சு போச்சுன்னா, ப்ராஜெக்ட் ஒர்க் குறைஞ்சு போச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது உண்மை கிடையாது, இன்னமும் வந்து அது அதிகமாயிட்டு தான் போகும். ஏன்னா இந்த போட்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நிச்சயமா மன அழுத்தம் என்பது இருக்கதான் செய்யும்.
நெருக்கடி ஜாஸ்தி இருக்கு, ஆனா அது எதிர்கொள்ற சக்தி வந்து நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அந்த அழுத்தம் தான் வந்து நமக்கு வெளிப்படுது இல்லையா.
குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, பலவிதமான விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய மனம் ஈடுபடுது, விளையாடுறாங்க, இல்ல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, எல்லாத்தையுமே குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ணிதான் பண்றாங்க. எப்போ அவர்களுக்குள்ள வந்து அந்த போட்டி மனப்பான்மை அப்படின்னு வருதோ அப்பதான் மன அழுத்தம் என்பது ஏற்படுகிறது. சோ இதையெல்லாம் குறைக்கணும். இதெல்லாம் குறைஞ்சா குழந்தைங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க தான், ஆனா இவைகள் எதுவுமே குறைய போவது கிடையாது. இன்னும் வரப்போகும் காலகட்டத்துல இவை எல்லாமே வந்து அதிகமாக தான் ஆக போகுது.
அப்படி வரும்போது அது அவங்க எதிர்நோக்கி காத்துட்டே இருக்கணுமா?
இல்ல, அவங்க வந்து தன்னுடைய மனதினுடைய சக்தியை பலப்படுத்திக்கிட்டே வரணும். நீங்க சொன்ன மாதிரி அதாவது நம்ம கிட்ட வந்து 100% சக்தி இருக்கும் பொழுது எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சாதாரணமா கடந்து போயிட முடியும். ஆனா நம்முடைய சக்தியை நாம வந்து பலப்படுத்தல, நம்முடைய மனோபலத்தை வந்து நம்ம பலப்படுத்தல, பயத்துல இருக்கும், இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ நாம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பொழுது அவர்களுடைய இருக்கிற சக்தியும் வீணாயிட்டு தான் இருக்கே தவிர சக்தியை நாம பலப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதை பத்தி பேசும்போது குஜராத்ல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது, இது மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பல விதமான விஷயங்கள்ல வந்து நம்ம தயார்படுத்திக்கிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சோம். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சுனாமி வந்தது. சுனாமி வந்த அந்த காலகட்டத்தில் சுனாமி அப்படின்ற வார்த்தையே கேள்விப்பட்டதில்ல, இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது நாம் எதிர்பாராமல் வருவதுதான் இந்த மாதிரி சூழ்நிலைகள். ஆனா நாம ஒன்றை வந்து கண்ணோட்டத்துல வச்சுட்டு அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம். அப்ப சுனாமி வந்தப்ப என்னாச்சு அப்படின்னா அப்பவும் பலவிதமான சேதம் அடைந்தது. ஏன் அப்படின்னா நாம தயாராக இல்லை. சோ நம்ம ஸ்பெசிபிக் ஒரு பர்டிகுலர் சூழ்நிலைக்காக நம்மை தயார் செய்வதை விட இன் டோட்டாலிட்டி முழுவதுமாக நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எது நடந்தாலும் எனக்குள்ளே நான் தயாராக இருக்கிறேன், அதற்கேற்றார் போன்ற வலிமையும் மனோபலமும் சக்தியும் எனக்குள்ளே இருக்கிறது, அதை நாம செய்யணும். ஆனா நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நாம அதை செய்ய முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் சொல்லி கொண்டு வருவதில்லை, சூழ்நிலைகள் சொல்லி கொண்டு வருவதில்லை. அது நிலநடுக்கமா இருந்தாலும் சரி, சுனாமியா இருந்தாலும் சரி, வேற இயற்கையினுடைய சீற்றங்களா இருந்தாலும் சரி, எதிர்பாராத விதமாகத்தான் வரும். அந்த எதிர்பாராத விதமாக வரும் அந்த சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதை கடந்து செல்ல வேண்டும். அது நமக்குள்ளே சக்தி இருந்தால் மட்டுமே அது முடியும். சக்தி என்பது ஆல்ரெடி இருக்கணும், அக்யூமுலேட் ஆகிருக்கணும், சேமித்து வைக்கப்பட்டிருக்கணும். அப்ப அதை நாம் கடந்து செல்ல முடியும்.
ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வீட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, இத நான் என் குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே சம்பந்தமா நிறைய சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லயும் வந்து எப்படி குழந்தைங்க கிட்ட ஸ்ட்ரெஸ் இல்லாம வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கு.
நாம ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து பிசிக்கல் ரிலாக்ஸேஷன், உடல் ரீதியா வந்து ரிலாக்ஸ்டா இருக்கிறது. இன்னொன்னு மென்டல் ரிலாக்ஸேஷன், நாம வந்து அமைதியா இருக்கோம், நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் சொல்றோமோ அப்பெல்லாம் அது வந்து உடல் ரீதியான பிசிக்கல் ரிலாக்ஸேஷன் தான். இப்ப குழந்தைகளை வந்து நம்ம படிக்க சொல்றோம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். வெளியில வந்து நம்ம வாய் மூலமா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் நமக்கு உள்ளுக்குள்ள என்ன உணர்வு என்பது இருக்கு, நோக்கம் என்பது இருக்கு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ண அந்த பையன் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பான் இல்லையா. சோ உள்ள பயம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, அது நோக்கமா இருக்கு, அதுதான் உணர்வா இருக்கு. ஆனா வெளிய வந்து நாம நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பெற்றோர்கள் ரிலாக்ஸ் ஆறாங்களா அப்படின்னா இல்ல, அவங்க டென்ஷன்ல தான் இருப்பாங்க. சோ நம்முடைய உணர்வு வந்து அந்த குழந்தையையும் போய் பாதிக்கும். பயம் அப்படின்னாலே எதிர்பார்ப்பை சம்பந்தப்பட்டது. நமக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதோட பயம் இருக்கும். பயம் என்பது மனசுல இருந்தா நம்மால ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. குழந்தைங்க கிட்ட நம்ம பயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா எதிர்காலத்தினுடைய பயத்தை, ரிசல்ட்டினுடைய பயத்தை நம்ம உருவாக்குறோம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க 95 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 95 மார்க்கு கீழே வந்து எடுத்தானா அது வந்து ஃபெயிலியர், என்னுடைய அப்பா அம்மாவுடைய எதிர்பார்ப்பை என்னால பூர்த்தி செய்ய முடியல, சோ எப்படியாவது நானு 90-95 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சாலே அது ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தோட அவங்களால படிக்க முடியறதில்ல. இப்போ நம்ம வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது உடல் ரீதியாக வளர்ச்சி பிசிக்கல் டெவலப்மெண்ட் ஆகுது, அதுக்கப்புறமா எமோஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றது உணர்வு மன ரீதியான வளர்ச்சி என்பது ரெண்டுமே இருக்கு. குழந்தைகள் வந்து பெரிய அளவில் படிக்க போகும்பொழுது பெரிய பெரிய கோர்சஸ் செஞ்சுடுறாங்க, நல்ல புத்திசாலித்தனமா இருக்காங்க. அந்த காலத்துல வந்து இன்டர்வியூ போகும்போது ஐக்யூன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை சோதிப்பாங்க, எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஆனா இந்த காலகட்டத்தில் ஐக்யூவோட ஈக்யூன்னு சொல்றாங்க, அதாவது எமோஷனல் லெவல்ல உணர்வு பூர்வமாக அவங்க எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறார்கள், பிரச்சனைகளை எப்படி ஆராய்ந்து தீர்வுகளை காண்பதற்காக அவங்க இருக்காங்க, இதையெல்லாம் சோதித்து தான் வந்து அவங்களுடைய நிலை என்பது உயர்கிறது. இப்போ எவ்வளவோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய பட்டமும் பதவியும் ஏற்றிருக்கலாம், பட் ஏதாவது ஒரு காரணத்தினால மனநிலை என்பது குறைந்து விட்டது இல்லை டிப்ரெஷன்ல போயிட்டாங்க அப்படின்னா படிப்பும் பட்டமும் பதவியும் எதுக்காக? ஸோ நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல, நம்முடைய படிப்புக்கு ஏற்றாற் போல, நம்முடைய உணர்வு பூர்வமான அந்த சக்தியையும் நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும். வாழ்க்கை என்பது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பலவிதமான சோதனைகள், பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அவை அனைத்தையுமே நாம் தாண்டி போவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பதும் அப்பதான் நிச்சயம். ஸோ அதை நாம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு பயத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது ஆகலன்னா வந்து இதுக்கு மேல போக முடியாது, அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களே தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா குழந்தைகளுக்கு பயம் என்பது கிடையாது, அவங்களுக்கு பயம் என்பது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலம் என்பது தெரியாது. எதிர்காலம் அப்படின்ற ஒரு கான்செப்ட பெற்றோர்கள் உருவாக்குகிறார்கள், அதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. ஸோ எப்போ பயம் என்பது உருவாகுதோ அப்பவே என்ன ஆயிடும்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தானாவே வந்துடும். பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து மன அழுத்தத்திற்கு உள்ளாறாங்க. இப்போ ஐஐடி ஐஏஎம் அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை இப்பதான் 8வது படிச்சுட்டு இருக்கோம், அப்பவே வந்து நீ ஐஐடியில ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடணும், ஐஏஎம்ல சேர்ந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவை உருவாக்கி அதை திணிச்சு அதுக்கான வேலையை இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து காலையில 8 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வந்து ஸ்கூல் இருக்கும், வந்த உடனே அவங்க அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் போறாங்க. சாட்டர்டே சண்டே அந்த வாரத்தினுடைய விடுமுறை நாட்கள்ல கூட வந்து இந்த மாதிரி பள்ளி தவிர மற்ற கல்விகளுக்காக ஐஏஎம் ஐஐடி அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மாணவ பருவம், அந்த குழந்தை பருவம் அப்படின்றதையே வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது ஒரு பெரிய மன அழுத்தத்தை வந்து உருவாக்கியிருக்கு குழந்தைங்க கிட்ட. பல பள்ளிகள்ல வாரத்துல 3 நாள் டெஸ்ட், அதை தவிர எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு வருடம் முழுக்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்டோ இல்லை எக்ஸாமோ இருந்துட்டே இருக்குது, அவங்க படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய போட்டியா போயிட்டு இருக்கும் பொழுது எல்லோருடைய ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு, பெற்றோருடைய எதிர்பார்ப்பு, தன்னுடைய சகோதரருடைய எதிர்பார்ப்பு, உறவுகளுடைய எதிர்பார்ப்பு, அதை தவிர தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட காம்படிஷன், இவங்களை விட நான் அதிகமாக மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கும்பொழுது அந்த மாணவ பருவம், குழந்தை பருவம் என்பது அதிகமான மன அழுத்தத்திலேயே இருக்கு. அப்போ அவங்களால நிச்சயமா அந்த பருவத்தை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. நாம என்ன சொல்றோம்னா மாணவ பருவம் என்பது மிக சிறந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி, அவங்க +2 படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, வீட்டுக்கு போன உடனே என்னுடைய பெற்றோர் வந்து படி படி படின்னு ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நான் ஐஐடியில வந்து முதல்ல இடத்துல வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ எப்ப பாரு படிச்சுட்டே இருக்கணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக முடியாது, எனக்கு எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது, எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. ஆனா இதை நீங்க படிச்சுட்டே இருக்கணும், படிச்சு எப்படியாவது நீ வந்து இந்த சீட்டை வாங்கிடணும் அப்படின்னு என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா இதெல்லாம் என்னுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் பொழுது நான் உட்காந்து படிச்சாலும் என்னால படிக்க முடியல, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க, என்னால அந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட நான் படிக்கிறதுக்கு உட்காந்தா என்னால் படிக்க முடியல. ஆனால் என்னுடைய பெற்றோரை வந்து நான் எதிர்த்து எதையும் சொல்ல முடியல. அதே சமயத்தில் என்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து தவறு அப்படின்னும் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த பெண்ணுடைய முகத்தில் வந்து அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தினுடைய சாயல் வந்து தெரிஞ்சது. நான் உங்களுடைய அப்பா கிட்ட கூட பேசினேன், ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, எனக்கு என்னோட குழந்தை வந்து ஐஐடியில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னா எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும், இது என்ன ஒரு 6 மாதம் தானே, அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம், ஆனால் இந்த 6 மாதம் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 6 மாசத்துல அந்த குழந்தையுடைய மனநிலை வந்து எப்படி வேணா ஆயிடலாம் இல்லையா?
எக்ஸாக்ட்லி. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட பெற்றோரோ இல்ல ஆசிரியரோ இது உணராததால தானே. அவங்களுக்கு இந்த உணர்வு இருந்ததுன்னா நிஜமா வந்து அவங்க இந்த மாதிரி அந்த குழந்தைங்க மேல அந்த மன அழுத்தத்தையோ இல்ல அந்த பாரத்தையோ வந்து ஏற்றி வைக்க மாட்டாங்க இல்லையா?
பேரண்ட்ஸினுடைய நோக்கம் என்பது தவறு கிடையாது, ஆனால் அதை சொல்லுகிற விதம் என்பது இருக்கிறது. நீங்க படிங்க, அதாவது படிக்கிறதுனால அவங்களுடைய சக்தி என்பது வீணாவது கிடையாது. எப்போ டென்ஷன் வருதோ, எப்போ பயம் வருதோ,
தேவையில்லாத ஒரு சில பயங்கள் எண்ணங்கள்,
அப்ப அவங்க பலகீனமா ஆயிடுறாங்க. டெல்லியில வந்து ஒரு மாணவி ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க, ஆனா செகண்ட் ரேங்க் வந்துட்டாங்க, அதுக்காக தற்கொலை செஞ்சுட்டாங்க. சோ எப்படி ஒரு மாணவி வந்து செகண்ட் ரேங்க் வாங்கினதுக்காக வந்து தற்கொலை செஞ்சு கொள்ள முடியும்? இது வந்து லாஜிக்கே இல்லை இல்லையா? ஸோ அந்த ரேங்க்குக்காக அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கல. இந்த சமுதாயம், என்னை சுற்றி இருப்பவர்கள், என் குடும்பத்தினரும் உறவினரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன நினைப்பாங்க, என்னுடைய எய்ம், என்னுடைய நோக்கம் முழுவதும் முதலிடத்தை பிடிப்பது, ஆனால் இப்போ நான் 2வது இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு மன அழுத்தம் தான் இந்த மாதிரி ஒரு தவறான செயலுக்கு தூண்டி இருக்கிறது. அந்த குழந்தைகள் வந்து அந்த மாதிரி சமயங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு உணர்வுக்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாறாங்க அப்படின்றத ஒரு பெற்றோர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நாம் என்ன செய்யணும்னா, அவங்கள எம்பவர் செய்யணும். எம்பவர்னா அன்பு, ஆதரவு, கம்பேஷன், அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கணும். உன்னுடைய முயற்சியை நீ செய், எவ்வளவு உன்னால படிக்க முடியுமோ அவ்வளவு படி, நீ ரிசல்ட்டை பத்தியோ மார்க்கை பத்தியோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு குழந்தை வந்து ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். நீ இப்படியெல்லாம் இருக்கணும், இதையெல்லாம் செய்யணும், இந்த மாதிரி மார்க் வாங்கணும், இந்த ப்ரொஃபஷனை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பல விதமான நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவங்க மேல திணிக்கும் பொழுது அவைகளெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு மன அழுத்தமா மாறிடுது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து அந்த பெற்றோர் தான் எல்லாமே. ஸோ அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அதையெல்லாம் தன்னுடைய எதிர்பார்ப்புகளாக மாற்றிக்கிறாங்க, தன்னுடைய கனவுகளாக மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகளை நாம் வந்து எப்படியாவது செஞ்சுடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய எல்லாத்தையும் செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள மன அழுத்தம் வந்து ஏற்படுது. அதாவது பேரண்ட் சைல்டு, அந்த பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவில் என்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒளிவு மறைவற்ற தன்மை. அந்த குழந்தைகள் வந்து தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது அவ்வளோ ஃப்ரீயா வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும், பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். அதுதான் ஸோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஆதரவை கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகள் மனம் திறந்து பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவை கொடுக்கணும்.
அவங்களுக்கு அந்த சௌகரியமான நிலையை இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா?
உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும். அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதையும் நாம கவனிக்கணும். அதை கவனிக்காம மேல மேல திணிக்கும் பொழுது அவங்களுடைய மனதினுடைய சக்தி என்பது குறைஞ்சுகிட்டே வருது. இந்த காலகட்டத்துல வந்து மனதினுடைய சக்தி, மனோபலம் என்பது மிக மிக அவசியம்.
சில பெற்றோர்கள் தான் வந்து ஒன்னும் கவலைப்படாத, பதட்டப்படாத, பரவாயில்ல, எது நடந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்றோம், நீ ரிலாக்ஸ்டா இரு, இல்ல உனக்கு கண்டிப்பா வரும், உனக்கு என்ன இஷ்டமோ அது பண்ணு, உனக்கு எது தேவையோ அதை வந்து நீ ஏத்துக்கோன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. மாணவ பருவம் அப்படின்றது எவ்வளவு ஒரு முக்கியமான கட்டம், அதுவும் எக்ஸாம்ஸ்ன்றது முக்கியம்தான், அதுக்காக இவ்வளவு அழுத்தம், இவ்வளவு பிரச்சனைகள், இதுல இருந்து எப்படி அவங்கள வந்து விடுபட்டோம், எப்படி இந்த பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கிறது?
மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பயம். பயம் அப்படின்றது ஒரு எதிர்மறையான உணர்வு, நெகட்டிவ் எனர்ஜி. இந்த மாதிரி மன அழுத்தத்தை உருவாக்குனா, பயத்தை உருவாக்குனா அது வந்து அவங்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு, மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது ரொம்ப தவறான கருத்து. ஏன்னா பயம் அப்படின்றது ஒரு எதிர்மறை உணர்வு, மோட்டிவேஷன், ஊக்கம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல விதமான ஒரு உணர்வு. ஒரு எதிர்மறை உணர்வு வந்து நிச்சயமா ஒரு நல்ல உணர்வை தூண்ட முடியாது, ஏற்படுத்த முடியாது. இப்போ ஆபீஸ்ல கூட மேலதிகாரிக்கும் இல்ல அவங்க கீழே வேலை செய்யறவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னா, மேலதிகாரி கிட்ட இருந்து அன்பு ஆதரவு எல்லாம் இருந்தாதான் அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஒளிவு மறைவற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சமயம் நம்ம பார்த்தோம்னா வேலை செஞ்சுட்டே இருப்போம், திடீர்னு நம்முடைய மேலதிகாரி வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நம்முடைய பாஸ் வந்து எப்ப பாரு நம்ம கிட்ட குறை கண்டுபிடிப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சும்மா நின்னா கூட என்னுடைய வேலையில தடுமாற்றம் வந்து ஏற்படும். அவர் எதுவும் சொல்லல, ஆனா அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலை வந்து என்னை வந்து வேலையிலேருந்து தடை ஒன்று பண்ணுது. ஸோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் எதிர்மறை எண்ணங்களுக்கு இருக்கு. நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஆதரவு கொடுக்கணும். ஆஸ் அ பாஸ், ஒரு மேலதிகாரியாகவும் ஒரு பெற்றோராகவும் நாம அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவர்களுடைய திறமை வெளிப்படுவதற்கும் அவருடைய வேலை சரியாக நடப்பதற்கும் நாம என்னெல்லாம் செய்யணுமோ உணர்வு பூர்வமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். வெளியில நாம செயல்களால செய்யறது, வார்த்தைகளால ஊக்குவிக்கிறது, ஆனா மனதுக்குள்ள பயமும் எதிர்பார்ப்பும் இருப்பது, விமர்சனம் செய்வது அப்படின்ற அந்த உணர்வு இருந்தா அவங்களுடைய செயல்படும் திறன் என்பது நிச்சயமா குறைஞ்சிரும். அதனால நாம வந்து பயத்தை உருவாக்க கூடாது, யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. இப்ப உதாரணத்திற்கு நாம் குழந்தையா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மை நம் பெற்றோர் எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்று நாம் நினைப்போம்.
நம்மள நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும், ஃப்ரீயா விடணும்.
சோ இப்ப இன்னொரு ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, எனக்கு மேல வந்து ஒரு மேலதிகாரி இருக்காரு, நான் அவரு கீழே வேலை பண்ணிட்டு இருக்கேன். சோ ஆஸ் அ ஜூனியர் என்ன என்னுடைய பாஸ் எப்படி நடத்தணும்னு நான் விரும்புவேன்.
சௌகரியமா நடத்தணும், என்ன சுதந்திரமா இருக்க விடணும், எந்த குறையும் சொல்லக்கூடாது, முக்கியம்
அப்படிதான் நினைப்போம் இல்லையா. சோ இந்த உலகத்துல எல்லோருமே வந்து அன்பை எதிர்பார்க்கிறாங்க, ஆதரவை எதிர்பார்க்கறாங்க, ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. யாராவது ஒருத்தர் என்ன வந்து விமர்சனம் செஞ்சா நான் நல்லா வேலை செய்வேன், என் மேல கோவப்பட்டா நான் நல்லா வேலை செய்வேன், என்ன பயமுறுத்துனா நான் நல்லா வேலை செய்யறேன், யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுடைய இயல்பே வந்து அன்பாகவும் அமைதியாகவும் இருக்குது. அதை தான் மற்றவர்கள் கிட்டே இருந்து எதிர்பார்க்கறாங்க. பயத்தை காமிச்சாதான் அவங்க வேலை செய்வாங்க, விமர்சனம் செஞ்சாதான் அவங்க வேலை செய்வாங்க, தவறுகளை சுட்டி காமிச்சாதான் வேலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம உருவாக்கிக்கிட்டு அதனோட அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆபீஸ்ல கூட என்ன சொல்றோம்னா கோவப்பட்டாதான் வேலை நடக்கும். சோ கோவப்படுறோம், வேலையும் நடக்குது, ஆனா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறை என்பது ஒளிவு மறைவற்ற தன்மை என்பது இருக்காது. இப்ப நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன், என்னோட பாஸ்க்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, ஆனா எனக்கு பயம் இருக்கிறதுனால வேற ஏதாவது வந்து சுட்டி காட்டுவேன் இல்லையா, மத்தவங்க செஞ்ச தவறு சொல்லுவேன். அப்ப எனக்குள்ள பயத்தினால மற்ற எதிர்மறை எண்ணங்களும் உருவாகுது.
நம்ம வந்து அவங்க ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, நல்லா செஞ்சிருப்பாங்க, ஆனா பாராட்டணும், அவங்க வந்து நீ நல்லா பண்ணிருக்கன்னு சொல்லி ஊக்குவிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய திறமை வந்து குறைஞ்சிடும், இதை விட பெட்டரா பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டயுமே இருக்கு.
பாராட்டு அப்படின்றதுதான் ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கும். என்ன இன்னும் பாராட்டுவாங்க, என்னால இன்னமும் நல்லா செய்ய முடியும் அப்படின்றது மனிதனுடைய இயல்பு. நம்ம பாராட்டும் பொழுது, உணர்வு பூர்வமா பாராட்டும் பொழுது, நிச்சயமா வந்து அவங்களுடைய செயல்திறன் என்பது அதிகமாயிட்டே இருக்கும். பாராட்டு அப்படின்றது ஒரு டானிக் மாதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ நாம கோவப்பட்டுட்டே வேலை செய்யறோம், எது கெட்டாலும் கோவப்படுறோம்னா அந்த அட்மாஸ்பியர், அந்த வாயுமண்டலம், அந்த ஆபீஸினுடைய வாயுமண்டலமே என்ன ஆயிடும்னா சரியாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு எதிர்மறை உணர்வு தான் வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். எல்லாத்துக்குமே பொய் சொல்லுவாங்க, இல்ல மறைப்பாங்க, இவர் கோவப்படுவாருன்ற பயத்துல எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆபீஸ்க்குன்னு வந்துட்டா சொந்த ஆபீஸா நினைக்கணும், அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து எல்லாருமே விரும்புறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கணும்னா அதுல சுதந்திரம் இருக்கணும், அதுல பயமற்ற தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அவங்க வந்து இது தன்னுடைய வேலை, இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பெருமையோட, ஒரு ஊக்கத்தோட, ஒரு உற்சாகத்தோட அந்த வேலையை செய்வாங்க. பயத்தோட செய்யும்பொழுது ஒரு கடமையாக செய்வாங்க, வேற வழி இல்லைன்னு செய்வாங்க. நிச்சயமா அதுல வந்து அந்த திறமை என்பது மேம்படாது. எதுக்காக சொல்லுவாங்க இல்லையா, எதுக்காக நான் அவ்வளோ உழைக்கணும், தேவையில்லை இல்லையா. நான் வேலையை செய்யறேன், நான் மற்றவர்கள்ட்ட வேலையை வாங்குறேன், இரண்டுமே எதற்காக செய்யறேன்னு, மகிழ்ச்சிக்காக செய்யறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற பாதி நேரம் நம்ம ஆபீஸ்லயும் இருக்கும். ஸோ ஆபீஸ் அப்படின்ற இடம் வந்து நம்முடையதாக இருக்கும், இல்லையா? அந்த ஃபீலிங் இருக்கணும். எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வீட்டில் இருக்கோ அதே கம்ஃபர்டபுள் ஃபீலிங் நாம வேலை செய்கிற இடத்திலும் இருக்கணும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நம்முடைய நோக்கம் என்பது மகிழ்ச்சியோடு இருப்பது தான். மகிழ்ச்சி என்பது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம் கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நாம உருவாக்கும் பொழுது, அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த சூழல், அந்த வாயுமண்டலமே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். வேலைக்கு போறது எனக்கு ஒரு கடனேன்னு போறோம், எனக்கு அதுல மகிழ்ச்சி கிடைக்கல அப்படின்னா அந்த வேலையில வந்து எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அதே மாதிரி நான் வேலை வாங்கும் பொழுதும் கோவப்பட்டுட்டே வேலை வாங்குறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற முழு திறனையும் நான் உபயோகப்படுத்த முடியாது. ஸோ நம்முடைய நம்பிக்கைகளை மாற்றணும். அன்போடும் ஆதரவோடும் நாம வந்து வேலை வாங்கணும். எப்படி நான் என்னை மற்றவர்கள் நடத்தணும்னு விரும்புகிறேனோ அதே மாதிரி நான் மற்றவர்களை நடத்த வேண்டும் அப்படின்ற நம்பிக்கையை நாம உருவாக்கணும். ஏன்னா நமக்கு என்ன பழகி போச்சுன்னா, கோவப்பட்டா வேலை நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்குள்ள இருக்கு. இப்போ நம்முடைய நம்பிக்கைகளை நாம் மாற்றுகிறோம். அன்போடு நாம பேசுவோம், அன்போடு வேலை வாங்குவோம். இப்ப நமக்கு தேவை அவங்க வேலையை முடிக்கணும், அதுவும் திறன்பட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அன்போடு வேலை வாங்குவோம். ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும், நாலு நாள் கஷ்டமா இருக்கும், பத்து நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படியே மாறிடும். அந்த ஆபீஸ் அப்படின்ற அந்த சூழல் வந்து வித்தியாசமான ஒரு எனர்ஜி, ஒரு உணர்வோட செயல்படும். எல்லாருமே தன்னுடைய வேலையை வந்து தன்னுடையதாக நினைத்து தன் கிட்ட இருக்கிற அத்தனை திறமையையும் வெளிப்படுத்தி அதை வேலை செய்வாங்க.
இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது. இதுக்கு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் ரொம்ப சிந்திக்க வைக்கும்படியாகவும் உங்க கருத்துக்களை வந்து நீங்க எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
மாணவர்களா இருந்தாலும் சரி, வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, குறைதான் வந்து ஜாஸ்தியா கண்டுபிடிக்கிறாங்க. இது தப்பு அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்த்தோம். இது ஒரு பயத்தையும் நம்ம வேலை செய்யற அந்த திறமையும் தான் குறைக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்தாலே போதும். உங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க எங்களை தொலைபேசி மூலமாவோ இல்லது இமெயில் மூலமாவோ நீங்க உங்க கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்துக்கலாம். இப்பொழுது விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் ஏழு நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி